They also have partial independence, but by misuse of their independence, when the service adjective is transformed into the propensity perception gender, they come under the sway of lust. This material creation is created by the Supreme Lord to give facility to the conditioned souls to fulfill these lusty propensities, and when completely baffled by prolonged lustful activities, the living entities begin to inquire about their real position. This inquiry is the beginning of the Vedanta Sutras, where it is said, without a Brahma Jigyasa, one should inquire into the Supreme. And the Supreme is defined in Srimad Bhagavatam as Janma Vyasya Yapa Anvaya Pitara Tascha. For the origin of everything is the Supreme Brahman. Therefore, the origin of lust is also in the Supreme. If therefore lust is transformed into love for the Supreme, or transformed into Krishna consciousness, or in other words, desiring everything for Krishna, then both lust and wrath can be spiritualized. Hanuman, the great servitor of Lord Rama, exhibited his wrath by burning the golden city of Ravana, but by doing so he became the greatest devotee of the Lord. Here also in Bhagavad Gita, the Lord induces Arjuna to engage his wrath upon his enemies with the satisfaction of the Lord. Therefore, lust and wrath, when they are employed in Krishna consciousness, become our friends instead of our enemies.
ஜடப்படைப்பின் உயிர்மாடி தொடர்பு கொள்ளும் பொழுது ஜடப்படைப்புடன் உயிர்மாடி தொடர்பு கொள்ளும் பொழுது ரஜோகுலத்தின் சம்பந்தத்தால் கிருஷ்ணரின் மீதான அந்த திருப்தி அந்த நாமமாக தெரிவடைகிறது. வேறுவிதமாக கூறினால் குடிவுடன் சேர்ந்த பால் தயிராக தெரிவது போல இறைவனின் மீதான அன்பு காமமாக திரிந்துவிடுகிறது. காமம் திருப்தியடையாத போது கோபமாக மாறுகிறது. கோபம் அறியாமையாக மாறுகிறது. அறியாமையினால் பௌதீக வாழ்க்கை தொடர்கிறது. எனவே ஜீவனின் மாபெரும் எதிரி காமமேயாகும். மேலும் காமமே தூய்மையான ஆத்மாவை கொண்டு உலர வைக்கின்றது. தமோகுணத்தின் வெளித்தோற்றமே கோபம். இத்தகைய குணங்கள் கோபத்தை கொண்டிருக்கிற செயல்களின் மூலம் வெளிப்படுகின்றன. ஒழுக்கமான வாழ்க்கை மற்றும் செயல்களின் மூலம் ரஜகுணமானது தமோகுணத்திற்கு விழுந்து விடாமல் சத்துவகுணத்திற்கு உயர்த்தப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் ஆன்மீக பற்றுதலின் காரணமாக கோபம் எனும் இளைஞனையை அடைவதிலிருந்து ஒருவனை காப்பாற்ற முடியும். என்றும் அதிகரித்துக் கொண்டிருக்கும் ஆன்மீக ஆனந்தத்திற்காக பரமபுருஷ பகவான் தன்னை பல்வேறு ரூபங்களிலும் வியாபித்துள்ளார். ஜீவன்கள் அந்த ஆன்மீக ஆனந்தத்தின் அம்சங்கள். அவர்களுக்கும் சற்று சுதந்திரம் உண்டு. ஆனால் தங்களது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதால் அவர்களது சேவை செய்யும் மனப்பான்மை புலரங்கத்திற்கான எண்ணமாக மாற்றமடைந்து காமத்தின் வசப்படுகின்றன. அக்குண்ட ஆத்மாக்கள் தங்களது இத்தகைய காம எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் அத்தகைய காம வாய்ப்பட்ட சேவைகளை நீண்ட காலமாக செய்து முழுமையாக புலம்பிருக்கும் போது தங்களது உண்மைகளை பற்றி கேள்விகளுக்கு அறிந்து கொள்வதற்கும் வசதி செய்வதற்காக இந்த ஜலோலகம் கடவுளால் படைக்கப்பட்டுள்ளது. அத்தகைய கேள்வியே வேதாந்த சூத்திரத்தின் ஆரம்பமாகும். அதாவது பிரம்மன் சார், பிரம்மனை பற்றி கேள்வி கேட்க வேண்டும். அந்த பிரம்மன் ஸ்ரீமத் பாகவதத்தில் தன்மாதசு அந்யா இதர்ஷா ச பிரம்மனே பரபிரம்மனே அனைத்திற்கும் மூலம் என்று வர்ணிக்கப்படுகின்றது. அதாவது காமத்தின் மூலமும் பரபிரம்மனிடமே உள்ளது. எனவே காமத்தை பரபிரம்மனிடம் செலுத்தும் அன்பாக மாற்றிவிட்டால் அல்லது கிருஷ்ண உணர்வாக மாற்றிவிட்டால் வேறு விதமாக கூறினால் எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்காகவே விரும்பினால் அப்போது காமத்தையும் கோபத்தையும் ஆன்மீகப்படுத்திவிடும். காமபிராணன் சிறந்த சேவகரான ஹனுமான் ராவணனின் தங்க நகரத்தை எரித்ததன் மூலம் தனது கோபத்தை வெளிக்காட்டினார். ஆனால் அவ்வாறு செய்ததால் அவர் பகவானின் மாபெரும் பக்தரானார். இங்கு பகவத்கீதையிலும் என்னை திருப்திப்படுத்துவதற்காக எதிரிகளின் மீதும் கோபத்தை உபயோகப்படுத்து என்று அர்ஜுனனிடம் பகவான் அறிவித்திருக்கிறார். எனவே காமமும் கோபமும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடும் போது நமது எதிரிகளாக அல்லாமல் நண்பர்களாக மாறிவிடுகின்றன.
So Arjuna was asked the question, why does the living entity commit sinful activity? Something seems to be forcing the living entity to commit sin. So here Krishna begins to answer. So he says it is kama in the mode of passion and krodha in the mode of ignorance.
Kama is the rajogunam, krodha is the aryamayam
So kama is in the mode of passion and it later transforms into anger in the mode of ignorance.
Kama is the rajogunam, aryamayam, krodha is the aryamayam.
So this is the enemy of the human being. And is this which seems to force the living entity to do its sinful activities. But we should not think that karma is some separate force and that we're not responsible. We are responsible for our activities. So sometimes you may do something and someone says, why did you do it? And you'll say, well, he made me to do it. But we cannot say the same thing about lust. Why did you do the sinful activity? I didn't do it, lust did it. So we cannot transfer responsibility from ourselves to lust because lust is part of ourselves. Now this exists in all the living entities in different degrees. And it manifests in different places. It manifests in the mind and in the senses and the intelligence, etc. But where does it come from? Ultimately, it derives from the desires of the jiva himself. So whatever desires we have in the mind are simply a reflection of the desire in the jiva. So the jiva has desire, it rests inside the mind and in the senses, etc. Then because of these lust in the senses and mind, etc., then we do sinful activities. So Krishna's conclusion, how do we stop this, is that therefore we have to begin to stop the senses and stop the mind. It is very difficult to stop senses in themselves because the senses are controlled by the mind. The mind also is difficult to control. Technically, the mind is controlled by the intelligence. So buddhi means discriminating power. So if buddhi is used correctly, we use very correct discrimination, we won't commit sinful activity. Usually, however, we have to support the intelligence with knowledge of scripture. By knowledge of scripture, then we learn what to do and what not to do. Then that intelligence can instruct the mind in a certain situation. No, we should not do this because scripture says it is sinful. And then the mind controls the senses. Now, if the intelligence does not have the proper discriminating power, it will not give proper directions to the mind.
ஆனால் பகுத்தறிவு ஞானம் புத்திக்கு கிடைக்கவில்லை என்றால் அது மனதை கட்டுப்படுத்த முடியாது.
And consequently, the senses will engage in the sinful activity.
தொடர்ச்சியாக புலன்கள்
So, therefore, we should control the senses by the mind, and control the mind by the intelligence, and control the intelligence by scripture.
ஆகவே நாம் புலன்களை மனதை கொண்டும் மனதை புத்தியை கொண்டும் புத்தியை சாஸ்திரங்களின் மூலமாகவும் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம்.
However, why will we believe in scripture?
எப்படி இருக்கணும் நாம் சாஸ்திரங்களை ஏன் நம்ப வேண்டும்?
Some people accept scripture, some people don't accept scripture. So in order that the intelligence accepts the scripture, there must be faith. So where does faith come from? Does it come from the mind? The mind is less than the intelligence, so it should not come from the mind. So it must come from something superior. So that is true. Faith comes from the Atma. When the Atma develops trust and confidence in the decisions of scripture, then the intelligence will accept the scripture and begin to follow, and then the mind will follow, and then the senses will follow.
ஆத்மாவிற்கு சாஸ்திரங்களின் மீது நம்பிக்கையும் பற்றும் ஏற்படும் பொழுது புத்தியானது அதை ஏற்கின்றது. இதற்கு பின்னால் மனதும் புலன்களும் கட்டுப்படுத்தப்படுகின்றன.
So that is actually what Krishna states here. The mind is higher than the senses, the intelligence is higher than the mind, and the Atma is higher than the intelligence.
இதைத்தான் கிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். புலன்களை விட மேலானது மனது, மனதை விட மேலானது புத்தி, புத்தியை விட மேலானது சாஸ்திரம். ஆக கொண்டு நாம் புலன்களை.
So it is unfortunate that most people do not have a taste for scripture, they don't have faith in the scriptures, so therefore they indulge in sinful activity.
எதிர்பாராதமாக சில மக்களுக்கு சாஸ்திரங்களின் மீது நம்பிக்கை இருப்பதில்லை, எனவே அவர்களுக்கு புத்தியை கொண்டு புலன்களை அடக்க முடியாமல் பாப செயல்களில் ஈடுபடுகின்றனர்.
So the an effort must be made to develop that faith in scripture.
ஆகவே நாம் சாஸ்திரத்தின் நம்பிக்கை கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும்.
And this will enable us to control sinful activities.
இத்தகைய நம்பிக்கையானது நாம் பாவ செயல்களை செய்யாமல் இருக்க
முடியும். So how does faith arise?
Faith என்ற நம்பிக்கை என்பது எவ்வாறு உருவாகிறது?
It can arise in several ways. One is by coming to a sattvic platform.
இது பல வழிகளில் உருவாகலாம். சத்துவ குணத்தை அடையும் பொழுது உருவாகலாம்.
If one comes to sattva, then one will have faith in the scriptures.
ஒருவர் சத்துவ குணத்தை அடையும் பொழுது அவர்களுக்கு சாஸ்திரங்களின் நம்பிக்கை ஏற்படுகிறது.
Of course, one could have faith in scriptures and rajagun or tamogun, but that faith would be very distorted by the gunas.
ரஜோகுணத்திலும் தமோகுணத்தில் உள்ளவருக்கும் சாஸ்திரங்களில் மீது நம்பிக்கை ஏற்படலாம், ஆனால் அது ஒரு திரிபு அடைந்த நம்பிக்கையாக இருக்கும்.
So we'll accept the scriptures in tamogun and rajagun as long as they help us fulfill our enjoyments.
ஆகவே அத்தகைய ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் உள்ளவர்கள் சாஸ்திரங்களை தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதை ஏற்றுக்கொள்வார்கள்.
They say don't do that, then we say nah, I'm not going to follow those rules. So a person in sattva-gun will follow the scriptures more intelligently, and he will accept all the rules. Therefore, the person in sattva-gun will commit less sinful activities. As it said here, sin arises because of kama and krodha in rajagun and tamagun. So, this is one method, come to sattva-gun. How do you come to sattva-gun?
சத்துவத்திற்கு நாம் எவ்வாறு முன்னேற முடியும்?
By following the varnashram system. And slowly after many births, the Atma will elevate itself up through the gunas to Sattva. So, if one is in Rajagun and Tamagun, it is still possible to avoid sinful activities if one follows the Varnashram system. But generally this will require a very strong king. People in Rajagun and Tamagun will not voluntarily simply accept the Varnashram system. There must be some force, so that force is the king. So it is unfortunate, of course, that in Kali Yuga there is not much of a Varnashram system left and there is no king. So therefore, it is very difficult to come to Sattva-gun and prevent sinful activities by this method. The other method of developing faith in scripture is through mercy. It is through mercy that one develops faith in the Supreme Lord and faith in scriptures. Mercy will come from devotees of the Lord. How will faith arise? A person has no faith, so the person does not want to associate with devotees. So therefore, it must happen only accidentally or without that person knowing that he's actually getting some mercy. So this is called agyata sukriti, to gain the mercy of devotees without knowing it. So a person may gain such mercy simply by hearing the name of the Lord, taking prasadam, or seeing the form of the Lord in Rathyatra, etc. This, however, is very momentary because the person is not attached to Krishna at all. He simply meets and then separates again. So only after many, many times that a person gets such mercy will faith develop. And then after that, developing the faith, then one can begin to consciously associate with devotees and accept the scripture. So, when we accept the scripture, then of course we use our intelligence to control the mind and the senses. But the other point is that by performing the process of bhakti, the jiva develops more and more attraction for the Supreme Lord. So when he develops more attraction to serve the Lord with no material desires, he will begin to lose desire to do material activities.
Mm-hmm. அதாவது லௌகிக நோக்கம் எதுவும் இல்லாமல் அது பற்றி செய்ய முயற்சி செய்யப்படுது. அதற்கு அந்த லௌகிக ஆசைகள் அறிந்திருக்கின்றன.
So by the process of bhakti, person will replace material desires with spiritual desires.
ஆகவே பக்தி செய்வதன் மூலமாக ஒருவர் தனது லௌகிக ஆசைகள் ஆன்மீக ஆசைகளை தெரிவித்தார்.
And in this way, that person will no longer commit sinful activities.
இவ்வாறாக அவர் பாவ செயல்களை செய்வதற்கு வாய்ப்பில்லாமல்.
So therefore, this is the most effective way of stopping sinful activity.
ஆகவே இதுவே பாவச்செயல்களை நிறுத்துவதற்கு மிக மிக உபயோகமான ஒரு வழிமுறையாகும்.
By developing a higher taste, we give up a lower taste.
உயர்தரமான ஒரு ருச்சியை வளர்த்துக் கொள்வதன் மூலமாக தாழ்ந்த ஒரு ருச்சியை நாம் கைவிட.
So we become attracted to do things for Krishna, for his pleasure. Then our desire to do things for our own pleasure will disappear and we no longer commit sinful activities.
Ave nam krishnar indukkaga krishnarku devai seiya aasaiye varathukolludhu nammudaiya sveya devaigalukkana aasaigalai thavikkumirukkirathu ivvaraga nam paava seiyirundhu vidukkum paiyirukkirathu.
So therefore, to prevent sinful activities, not only do we have to use intelligence and scripture, but we also have to develop that higher taste through bhakti.
Adhe paavacheyilende vidupuvadharku namad buddhiyum shastrangalum mattum uyavikkuvathu mattumallamal uyardharamana oru rusiyai petru bhaktiyum valarthukollum.
By doing this, then we can conquer over the kama which exists in the mind and the senses and the intelligence.
இவ்வாறு செய்வதன் மூலமாக நமது புத்தி, மனம் மற்றும் புலன்களில் அமர்ந்துள்ள காமத்தை நாம் அடைக்க முடியும்.
And then we replace this with this kama with bhakti.
நாம் இந்த காமத்தை பக்தியை வைத்து மாற்றிக்கொள்ளும்.
So the senses, mind and intelligence become spiritualized.
ஆகவே புலன்களும் மனமும் புத்தியும் ஆன்மீகமாக மாற்றிவிடும்.
So instead of creating material bondage for us, mind, senses and intelligence become useful for developing prema.
அதனால் இந்த புலன்கள், மனம், புத்தி ஆகியவை லௌகிக பந்தங்களை ஏற்படுத்த பதிலாக நமக்கு ஆன்மீகத்தில் பலத்தை ஏற்படுத்துகின்றன.
So by this process of bhakti, we get rid of all desires, we get rid of all sinful activities, we get rid of all ignorance.
அதே இந்த பக்தி மார்க்கத்தின் மூலமாக நாம் அனைத்து ஆசைகளையும் விடுத்து பாவ செயல்களையும் விடுத்து பக்தி பக்தியை மேற்கொள்ள முடியும்.
And in place of this, we got love for Krishna.
இந்த இடத்தில் நமக்கு கிருஷ்ணரிடம் அன்பு செலுத்த வாய்ப்பு இருக்கு.
Well, as I said, no one is forced to do sinful activities. We're not forced to do anything. It's always a choice we make. So we cannot say we're forced to do anything. Eh? Because we are responsible for all of our actions.
சில சமயங்களில் நாம் பாவ செயல்களை செய்ய வலியுறுத்தப்படுகின்றோம். அந்த நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது கேள்வி. நாம் எப்பொழுதும் யாராவது செய்தாலும் வலியுறுத்தப்படுவதில்லை. ஏதோ ஒரு விதத்தில் நாம் அந்த விரும்பி செய்கின்றோம்.
We choose to act in that particular way because of certain reasons, that's all.
சில காரணங்களுக்காக நாம் அந்த வழிமுறையை தேர்ந்தெடுக்கின்றோம்.
Nobody is telling us we must do this or must do that.
யாரும் நம்மை இதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துவதில்லை.
So the particular reasons may differ in different circumstances and our conclusion may also be different.
பல சூழ்நிலைகளில் பலவிதமான காரணங்கள் அமையலாம். இதனால் முடிவுகளும் மாறலாம்.
For instance, in Bhagavad Gita, Krishna says it is sinful to fight this war. And he gave all sorts of reasons, and he gave scriptural
evidence also why I should not fight in this war.
உதாரணத்துக்கு பகவத்கீதை போரிடுவது எவ்வாறு தவறானது, இதற்கு பாவசியை ஏற்பட்ட பாவசியை என்று பல விதமான சாஸ்திரங்கள் அடிப்படையான உதாரணங்களை
ஏற்படுத்தியிருக்கிறார். And then Krishna gave reasons why he should fight.
ஆனால் மேலும் கிருஷ்ணர் அவர் ஏன் போரிட வேண்டும் என்பதற்கான காரணங்களை எடுத்துக்கொள்கின்றார்.
And of course he had also scriptural reasons.
அவரும் சாஸ்திரங்கள் அடிப்படையான பதில்களை கொடுத்தார்.
So and of course Krishna's reasons were stronger. So when we do an activity, we have to become familiar with the best reasons why we're doing that particular act or not doing that particular act.
ஆகவே ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நாம் அந்த காரியத்தை ஏன் செய்கின்றோம் என்பதற்கான காரணத்தில் தியானம் செய்கிறோம்.
And that way we can avoid sin as much as possible.
இவ்வாறாக செய்வோம்னா முடிந்தளவு பாவத்தை தவிர்க்கலாம்.
In certain circumstances that act that looks sinful may not be sinful.
சில சமயங்களில் சில செயல்கள் பாவ செயல்களாக தெரியலாம், ஆனால் உண்மையிலே பாவ செயல்களாக.
So Krishna thought killing his relatives would be sinful, and then Krishna said no, it's not going to be sinful.
அர்ஜுனன் தனது உற்றார்களை கொள்வது பாவம் என்று நினைக்கின்றான், ஆனால் கிருஷ்ணர் இல்லை என்று எடுத்துக்கொள்கின்றார்.
So we have to judge the circumstances very carefully, just what that act is.
ஆகவே சந்தர்ப்ப சூழ்நிலையை கொண்டு நான் சிறிது செயல்களை பற்றி நான் முடிவெடுக்கிறேன்.
As a principle, as much as possible, we avoid sinful activities.
முடிந்தவரையில் நான் பாவ செயல்களை தவிர்க்க வேண்டும்.
Hare Krishna. Although his wife is forced by her in-laws and husband to cook non-vegetarian, can we say she is being forced to commit sinful activity? How can she avoid sin in the situation? Well, this is a little bit debatable because what type of sin is she doing? If she obeys the husband, that is not a sin. If she disobeys the husband, that would be a sin. Now, unfortunately, the husband is non-veg. Of course, eating non-veg also is controversial because sometimes it's allowed, sometimes it's not allowed according to scripture. For instance, Kshatriyas could eat non-veg. Brahmins generally did not, but even sometimes Brahmins ate non-vegetarian food according to scriptures. So, it may be a sin or may not be a sin according to the particular situation, eating meat or whatever. So it's a little bit debatable about what the sin actually is. However, from the Vaishnava point of view, generally, we have to avoid all meat, fish, eggs, etc. And we consider that sinful. So as far as a devotee is concerned, our priorities are a little different. Nevertheless, we do have examples. For instance, Prabhupada's sister was married to a non-vegetarian person, so she had to cook non-veg food for quite a long time before the husband finally became vegetarian. But she did that because she was simply following her husband, so she had to do it. So she didn't incur any sin by that, technically.
பலவிதமாக நாம் இதை தவிர்த்துக்கலாம். ஒருவர் கணவரது அதுவும் பாவமே, பாவமாக மற்ற வகையில் சொல்லினால் சாஸ்திரத்தின் அடிப்படையில் ஒரு சில சமயங்களில் அசைவ உணவு உட்கொள்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் வைஷ்ணவர்களின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இத்தகைய அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை வசமாக ஒருவர் அத்தகைய நிலையில் அசைவம் சமைக்க வேண்டிய நிலையில் இருப்பார்கள். பிரபுபாத உதாரணம், நாம் பிரபுபாத தமக்கை எடுத்துக்கொள்ளலாம். அவர் ஒரு அசைவ கணவரை கொண்டிருக்கும்போது அவருக்காக சிறிது காலம் அவர் அசைவமை சமைத்துக் கொண்டே இருந்தார். ஒரு காலகட்டத்தில் அவரது கணவர் அந்த அசைவ பணக்கத்தை விட்டுவிட்டார். ஆகவே காலம் சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாக நாம்
जय श्री भगवत गीता प्रवचनम की
जय
भगवान महाराज की जय
காலையில